கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த உண்மைகளை குறித்த வகுப்புகள் நாம் கடந்து செல்வோம். தேவன் இந்த ஒரு கிருபியான வாய்ப்பு தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம 14 உண்மைகள் நாம பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப நாம 15வது உண்மையாக நாம் ஒரு புது உண்மைக்குள்ள நாம கடந்து செல்வதற்கு முன்பு, ஸோ இது நாள் வரைக்கும் கர்த்தர் இயேசு பேசின அந்த ஓமைகளை குறித்த இந்த தியானம், ஸோ அது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கு என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து அங்கே பார்க்கணும். உண்மையிலேயே இந்த ஓமைகள் ஸ்டடி நாம் எடுக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்திருக்கலாம். என்னன்னா, இந்த ஓமைகளினுடைய ஆராய்ச்சி நாம் பார்க்கும்போது, இதற்கு முன் நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம், வால்யூம் ஸ்டடி, புதிய சிருஷ்டி அல்லது 2வது வால்யூம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி நாம் செய்யும் பொழுது நமக்கு அதிக ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தைகளில் நாம் அங்கே உணர்ந்தோம். ஸோ நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய அநேக ஆலோசனைகள், எச்சரிப்புகள் அந்த வால்யூம் ஸ்டடீஸில் நமக்கு தேவன் கிருபையாக தந்தெடுத்தார். ரொம்ப உற்சாகமாக வெல்லப்பட்டோம் கடந்த 2-3 வருடங்களாக. ஆனால் அந்த ஸ்டடியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஓமைகளினுடைய ஸ்டடி நாம் எதிர்பார்க்கிற, நாம் அந்த ஸ்டடீஸில் பெற்றுக்கொண்ட அந்த ஆழமான கருத்துக்கள் மாதிரி இங்கே இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனாலும் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இந்த உண்மைகளே கூட இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டடீஸ் கூட ரொம்ப முக்கியம்தான் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் ஸோ இப்போ நம்ம கர்த்தர் இயேசு பேசுகிற அந்த உண்மைகள் எல்லாம் நாம் ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு முழுவதுமாக அவைகள் என்ன தான் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்ப்பது நிறைய வகையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல் விஷயம், கர்த்தர் இயேசு பேசின அனைத்து வார்த்தைகளையும் தியானித்து பார்க்கும் ஒரு வாய்ப்பு அதில் நமக்கு அங்கே கிடைக்கும். ட்ரூத்துக்குள்ளே வந்தோம், நம் தேவனுடைய வார்த்தைகள் தெரிந்து கொண்டோம், அந்த ஆழமான திட்டம் புரிந்து கொண்டோம், வரக்கூடிய காரியங்கள் பற்றின தீர்க்க தரிசனங்கள் மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், கரெக்ட். ஆனாலும் கூட கர்த்தர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது பேசின அந்த வார்த்தைகள் அனைத்துமே நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி ஸ்டடீஸ் ஒரு அருமையான வாய்ப்பு. அது மாத்திரமில்லை, அவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு பயன்படுத்தின முறைகள், அவருடைய அவர் பேசின விதம், அந்த விதத்தை நாம் எப்படி கையாளணும், எப்படி கையாண்டா அதனுடைய ஆழமான கருத்துக்கள் நமக்கு அங்கே தெரிய வரும். ஸோ இந்த விஷயம் கூட நாம் எக்ஸ்ட்ராவாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த ஸ்டடீஸில். ஸோ இப்போ வால்யூம் ஸ்டடீஸ், புக் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அது வந்து ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நம்ம எப்பயும் செய்வோம். ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம தோண்டி எடுப்பதற்கு தான் அந்த ஸ்டடீஸ் நாம அங்கே பண்ணுகிறோம். ஸோ அதனால அந்த பார்வை நமக்கு எப்பயுமே அங்கே இருந்து அந்த பார்வையில நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நம்ம அங்கே அட்டன் பண்ணுறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் சகோதர சகோதரிக்கு. ஸோ அந்த ஒரு சிந்தைக்கு நாம் வந்து அப்புறம் நம்ம இந்த உண்மைகள் ஆராய்ந்து பார்க்கறது முக்கியம். ஸோ இது உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்க தாழ்மையாக, ஏன்னா இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி, மேற்கொண்டு தேவன் வரக்கூடிய நாட்களையும் நமக்கு அங்கே வழி நடத்துவார். அதாவது இந்த உண்மைகளின் மூலம் நாம் என்ன தான் பார்ப்போம்னா, இதுவரைக்கும் நாம அடிப்படையான விஷயங்கள் என்று அநேக முறை கற்றுக்கொண்ட விஷயங்களையே தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு உண்மையிலையும். ஆனா கர்த்தர் இயேசு கூட அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார், இங்கே இப்படி குறிப்பிட்டிருக்கிறார், அங்க அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அது என்னன்னா, மேலும் நாம் அறிந்து கொண்ட பாயிண்ட்ஸ் மேல இன்னும் உறுதியா இருப்பதற்கு அது ஒரு உதவியாக அங்க இருக்கு. ஸோ இந்த பார்வையில இந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம 3 உண்மைகள் பார்ப்போம். இந்த 3 உண்மைகளுமே நம்ம ஆழமாக போய் பார்க்கறக்கும் அங்க எதுவுமே அங்க இல்லை. அந்த உண்மைகள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ், அவங்க யாரு, அவங்க எதற்கு அடையாளம், அவங்க இப்படி பேசினா இது அடையாளம், அப்படி பேசினா இது அடையாளம், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தோண்டி துருவி பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இந்த 3 உண்மைகளுமே நம்முடைய அனுதின வாழ்க்கையில, அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய சிருஷ்டிகளுக்கு ஜபம் எவ்வளவு முக்கியம், அந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஜபத்துல நாம தடுத்திருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த ஜபம் எப்படி நாம தேவனிடத்துல ஏறெடுக்கணும். ஸோ இந்த அனுதின வாழ்க்கையில ஜபம், அந்த ஜபத்தினுடைய சிந்தை, அதனுடைய முக்கியத்துவம் புதிய சிருஷ்டிகளுக்கு எப்படி, இதை இந்த கருத்துக்களை குறிப்பிட்டு பேசுற உண்மைகளாக இருக்கு. மூன்றுமே ஜபம் பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற உண்மைகளாக இருக்குது. முதல் உண்மை, அதாவது வரிசையின்படி நாம 15வதாக இதை நம்ம பார்க்கிறோம், பேரபிள் ஆஃப் ஃப்ரெண்ட் அட் மிட்நைட், நடுராத்திரியில வந்த சிநேகிதன் பற்றின உண்மை. நடுராத்திரியில அல்லது பாதி ராத்திரியில, பைபிள் அப்படித்தான் இருக்கு, பாதி ராத்திரியில் வந்த சிநேகிதன் பற்றின ஓமை எங்கு வாசிக்கிறோம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 5 முதல் 13 வசனங்கள் மட்டும். லூக்கா 11:5 முதல் 13 வசனங்கள் மட்டும்.
அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறார், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயுத்தமாக என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்த உணவு தரக்கூடாது என்று சொன்னார். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆமா, சோ இந்த ஓமை இன்னைக்கு நாம முதலாவது அங்க பார்க்க போகிறோம். சோ இது கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இதுல ஆழமா நாம தியானிக்கிறதுக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த ஓமை சொன்னதின் மூலம் கர்த்தர் இயேசு முன்வைத்த அந்த கருத்து என்ன அதுதான் நாம அங்க சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுது இந்த ஓமை பேசுவதின் மூலம் கர்த்தர் நம்முடைய இருதயத்துல வைக்கக்கூடிய அந்த கருத்து ஜெபம். அந்த ஜெபம் தேவனிடத்துல நாம் செய்யணும், ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஜெபம் நாம எப்படி செய்யணும், எவ்வளவு முறை செய்யணும், எந்த சிந்தையில செய்யணும், அந்த கருத்து மாத்திரம் தான் கத்திரிங்க வைக்கிறார். சோ அப்போ இந்த ஊமை அவர் பேசுவதற்கு காரணம் நம்ம பார்த்தோம்னா அதற்கு முந்தி முதல் 4 வசனங்கள்ல அந்த காரணம் அங்க தெரியுது. சோ கர்த்தர் இயேசு ஜெபிக்கிறார், அவர் எப்பொழுதுமே இடைவிடாமல் அங்க ஜெபம் செய்வார். அதாவது அவரு தொடர்ந்து தேவனிடத்துல ஜெயம் ஜெபம் செய்வதை அநேக முறை சீஷர்கள் கவனிக்கிறாங்க. சோ அப்போ சீஷர்கள் கர்த்தர் இயேசுட்ட கேக்குறாங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கும் கூட ஜெபம் பண்றதுக்கு அங்க கத்து கொடுங்க. சோ ஜெபம் அவர் எவ்வளவு சீரியஸா ஜெபம் அங்க ஜெபத்தை எடுத்துக்கொள்கிறார், அப்படி அவர் ஜெபம் செய்து எப்படி அந்த ஜெபத்தின் மூலம் பலப்படுறார், இதையெல்லாம் சீஷர்கள் கவனிச்சுட்டு இருந்துட்டு அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் புரிந்துட்டு கர்த்தரியாசிட்ட கேக்குறாங்க, எங்களுக்கும் நீங்க ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. சோ அப்ப கர்த்தரியேசு அந்த ஜெபம் பண்றதுக்கு அந்த பரமண்டலங்கள் ஜெபம் அங்க கத்து கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஜெபத்துக்கு பின்னாடியே இந்த ஊமை அங்க பேசுறார். பேசும் பொழுது அந்த ஊமைக்குள்ள ஜெபத்தின் முக்கியத்துவம் பத்தி அங்க அவர் பேசுறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஊமையில நாம என்னதான் பார்க்கிறோம்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. சோ ஒரு 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 சிநேகிதன், ஒரு ஒரு மனுஷன், அவருக்கு அவருடைய வீட்டுல இன்னொரு சிநேகிதன் அங்க வந்திருக்கிறார். ஆனா இவரிடத்துல அப்பங்கள் இல்ல, இவர் வந்து இது வந்து டைம் வேற ராத்திரி ஆயிடுது. அப்ப இவரு எப்படியாவது வந்திருக்கிற அந்த நண்பனை சிநேகிதனை உபசரிக்கணும். சோ அதனால அவருக்கு வேற வழி சரியில்லை. பாதி ராத்திரியில எழுந்து போய் இன்னொரு சிநேகிதன் கிட்ட அவர் அங்க உதவி கேட்கும் பொழுது அந்த சிநேகிதன் ஏற்கனவே குழந்தைகளோட வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டார், படுத்து அவர் உறங்குற நிலைமைக்கு வந்துட்டார். சோ இப்ப அந்த நிலைமையில இப்ப நடைமுறையில கூட நம்ம பார்த்தா யாராவது வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம். இங்க இந்த உண்மையில அந்த சிநேகிதன் என்ன சொன்னாரோ அதான் சொல்லும். அதாவது நான் இப்ப உனக்கு எழுந்து தர முடியாது, நான் என்ன என்னுடைய குழந்தைகளோட நான் என்ன ஆயிட்டேன், ஏற்கனவே நான் படுத்து உறக்கத்துல நான் இருக்கிறேன், இப்ப வந்து கொடுக்கறது முடியாது. சோ அது அது யதார்த்தமா வரும் அந்த பதில் அதே தான் இங்க கூட அங்க வந்துடுச்சு. ஆனா என்னன்னா அந்த உண்மையில நம்ம பார்க்கிறோம் அந்த சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன் கிட்ட அங்க தொடர்ந்து அங்க கேட்கிறார், அப்படிதான் கேட்கணும். சோ அதனால்தான் பின்னாடி நம்ம பார்க்கிறோம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது. சோ வருந்தி வருந்தி கேட்கிறார், அப்ப கேட்டுடுக்கணும், அப்படி வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ ராத்திரி ஆயிடுச்சு, குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க, வீடு பூட்டப்பட்டிருக்குது, இந்த நேரத்துல வந்து சிநேகிதன் அவன் கேட்கிறான், அவனுக்கு நம்ம தர வேண்டாம் என்று அவன் மனசுல முடிவு எடுத்திருந்தாலும் அந்த சிநேகிதனுடைய அந்த தொடர்ந்து அது என்ன சொல்ற தமிழ்ல அந்த வருந்தி கேட்கறது நல்லா இருக்கு, ஜென்டிலா இருக்கு அந்த வார்த்தை, பட் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பாயிண்ட் பார்க்கணும்னா வற்புறுத்தி கேட்கறது நாம் சொல்லலாம், அல்லது நச்சரிக்கிறது கூட நாம் சொல்லலாம். ஏன்னா கிறைஸ்த் வந்து சில சமயங்கள்ல ஆழமா அந்த கருத்தை உணர்த்துவதற்கு எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் தான் அவர் பயன்படுத்துவார். சோ அந்த வார்த்தை சொன்னா அந்த பாயிண்ட் கரெக்டா புரியும். சோ அப்போ அந்த சிநேகிதன் கிட்ட இவர் எப்படிதான் போய் கேட்டு எடுக்கணும்னா நச்சரித்து அங்க கேட்கிறார், கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் அவர் அங்கிட்ட கேட்கிறார். சோ அப்ப அவருடைய அந்த நச்சரிப்பு, அவருடைய அந்த அவருடைய வற்புறுத்தல் தாங்காம அவர் என்ன சொல்றார், அவருடைய தன் மனதையே அங்க மாற்றிக் கொள்ளுகிறார். சரி, நம்ம எந்திரிச்சு கொடுக்கறது நல்லது, அதுதான் இப்போதைக்கு நம்ம அங்க போனோம், இல்லாட்டி இவரு வற்புறுத்தி கேட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அங்க கொடுக்கறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இதுதான் அந்த ஊமை. சோ இந்த ஊமையில கர்த்தர் இயேசு என்ன பாயிண்ட் அங்க வைக்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமா நம்முடைய ஜெபம் தேவன் இடத்துல ஏறெடுக்கப்படணும். அது எந்த அளவுல ஏறெடுக்கப்படணும், அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார்னா, அதாவது தொடர்ந்து ஒரு காரியத்திற்காக தேவனிடத்துல நாம வருந்தி கேட்கணும் என்று தேவன் அங்க விரும்புறார். அதாவது என்னன்னா நம்ம சொல்லணும்னா, இங்கிலீஷ்ல நம்ம இம்பார்ச்சுனிட்டி அது நாம சொல்கிறோம், அதாவது வற்புறுத்தி கேட்குதல், இடைவிடாமல் கேட்டுட்டே இருக்கிறது, ஒரே ஒரு காரியத்தை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே அங்க இருக்கிறது, வற்புறுத்தி கேட்கிறது, நச்சரிக்கிற அந்த அந்த ஒரு அர்த்தத்துல அந்த ஜபம் அங்க இருக்கணும். சோ அடிக்கடி அடிக்கடி கிருபாசன தண்டையில தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய தேவைகளுக்காக தேவனிடத்துல முழு நம்பிக்கையோடு அங்க போய் அங்க ஜெபிக்கணும், சோர்ந்து போகவே அங்க கூடாது. நாம ஜெபிக்கிறது தேவன் கிட்ட இருக்கு, கண்டிப்பா தேவன் நமக்கு அதை தந்துடுவார் அந்த ஆசீர்வாதம். ஆனாலும் நம்ம முதல் முறை ஜெபித்த உடனே அதை தரமாட்டார், அப்படி அவர் தரல. இரண்டாவது முறை ஜெபித்த உடனே அவர் கூட தரல. மூன்றாவது முறை ஜெபத்தில் வைக்கும் போதும் அவர் தரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதல்ல, மாறாக அதை கொடுப்பதற்கான ஏற்ற சமயம் இன்னும் வரல. அப்ப அந்த ஏற்ற சமயம் வர்றதுக்கு முன்னாடி அங்க ஜெபிக்கிறவர்கள் தேவன் அங்க சோர்ந்து போயிடக்கூடாது அந்த ஜெபத்துல. பாருங்க, அந்த ஏற்ற சமயத்தில் தான் தேவன் கொடுப்பார். அவர் ஏன் அந்த தாமதப்படுத்தி ஏற்ற சமயத்தில் அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இடைப்பட்ட நேரத்துல நம்முடைய விசுவாசம் பலப்படணும், நம்முடைய வைராகியம் அதிகமா இருக்கணும், தேவன் இடத்துல நம்முடைய நம்பிக்கை அதிகமா இருக்கணும். சோ இந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள வேறுன்றுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை தேவன் அங்க பயன்படுத்துறோம். ஆனா கண்டிப்பா தேவன் நம்முடைய வேண்டுதல் கேட்டு அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கண்டிப்பா நிச்சயமாக தருவார். நம்முடைய வேண்டுதல் அவருடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கும் பட்சத்துல, அவருடைய சித்தத்தோட போராடாதபடிக்கு சித்தத்துக்கு இசைந்த விஷயமா இருக்கும் பொழுது, அது தேவனுடைய பார்வையிலேயே நீதி நியாயம் என்று இருக்கும் பொழுது, கண்டிப்பா அந்த ஜபத்துக்கு பலன் இருக்கும் ஏற்ற சமயத்துல. ஆனா அந்த ஏற்ற சமயம் வரைக்கும் நாம் எப்படி தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறோம், வைராக்கியம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், அந்த விஷயத்த எது எதன் மூலத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும்னா, நாம் எந்த அளவுக்கு அந்த கிருபாசனத்தை கிட்ட நம்ம போய் நம்ம முழங்கால் படுகிறோமோ அதன் மூலம் தான் அங்க காண்பிக்க முடியும். சோ அந்த இம்பார்ச்சுனிட்டி, வருந்தி கேட்கிற தன்மை, வற்புறுத்தி கேட்கிற தன்மை, விடாப்பிடியா நின்று தேவன் கிட்ட அந்த ஜபத்தின் மூலம் ஜபத்துல ஜெயிக்கிற அந்த ஒரு விசுவாசம் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். இந்த கருத்து தான் இந்த உண்மையில் அங்க வைக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை இதுல எக்ஸ்ட்ராவா நாம அங்க விளக்கி சொல்வதற்கு. ஆனா இந்த இந்த ஜபம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் இந்த உண்மையில இன்னும் சில ஆழமான விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கறதுக்கு இருக்கு பாயிண்ட்ஸ். இப்ப உதாரணத்துக்கு அந்த ஜபத்திலேயே அவர் எப்படி ஜபிக்க சொல்றார், சில கேள்விகள் நமக்கு வரலாம் ஃபாலோ அப் கிளாஸஸ்ல புது சகோதர சகோதரிகள் கிட்ட. பாருங்க, எப்படி ஜபிக்க கத்து கொடுக்கிறார், நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எப்படி கூப்பிடணும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு சின்ன கேள்வி நாம கேட்கலாம். பாருங்க, இன்னும் பெந்திகோஸ்தி நாள் வரல, கர்த்தர் இயேசு தம்முடைய ஜீவன் பலியா அங்க தரல, அப்போ பரலோகத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படல, பரிசுத்தாவின் அருளப்படல, அப்ப இன்னும் அவர்கள் பரிசுத்தாவினால புத்திர சுவீகாரத்துக்கு உரியவர்கள் அங்க ஆகல. ஆனா ஆவதற்கு முன்பதாகவே அவங்களை பிதாவை எப்படி கூப்பிடலாம்னு சொல்றார் அவர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. அந்த சன்ஷிப்புக்குள்ள அவங்க இன்னும் வரல, அந்த புத்திர சுவீகார உரிமை இன்னும் அவங்க பெற்றுக் கொள்ளல. அப்படி பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே சரி நீங்க தேவன் எப்படி கூப்பிடுங்க, பிதாவே என்று நீங்க அங்க கூப்பிடுங்க என்று சொல்லும் பொழுது அது எப்படி நமக்கு அங்க சாத்தியம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு முதோ தேவனுடைய தேவனுடைய புத்திரர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் போது முதல் குமாரன் வந்து ஆதாம். சோ ஆதாம்க்கு அப்புறம் அந்த குமாரன் உறவுல யார் தான் வராருன்னா, நெக்ஸ்ட் ஆதாம் தான், கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து தான் அங்க வரார். அதற்கு அப்புறம் கர்த்தர் இயேசுக்கு பின்னாலன்னா மரணத்துக்கு பின்னால சபை அந்த ஒரு ஸ்தானத்துல தேவனுடைய புத்திரர்களா அங்க இருக்கிறாங்க. சோ அப்போ அந்த பெந்திகோஸ்து நாளுக்கு முன்னாடி சீஷர்கள் எப்படி தேவனை பிதா என்று அழைக்கலாம் அழைக்கலாம் என்று கர்த்தர் இயேசு அங்க சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிள். அதாவது அவர்கள் இப்போ அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன எல்லாம் செய்யணுமோ ஏற்கனவே அந்த சரியான பாதையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்வாங்கிற அந்த நம்பிக்கையில சரியான பாதையில அவங்க போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனமா இந்த ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்றாரு. ரொம்ப சிம்பிள், அதுதான் புரியுதுங்களா? அது பிரதர் ரசல் அருமையா ஒரு 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 உதாரணம் அவங்க சொல்றாரு. ஒரு வேளை நம்ம யாராவது ஒரு குழந்தைய ஒரு தத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்க, தத்து எடுத்துட்டு தத்து எடுக்கிறதுக்கு முடிவெடுத்து அந்த குழந்தை போய் அந்த உரியவர்கள் இருந்தும் நம்ம எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு நமக்கு என்ன உரிமை வந்துடுச்சு, தகப்பன் மகன் அந்த உரிமை உறவு அங்க வந்துடுச்சு. ஆனா என்னன்னா லீகலா பார்த்தோம்னா அந்த தத்து எடுக்கிற அந்த பத்திரம் அங்க எழுதணும். அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன ஆகிறார், அந்த குழந்தைக்கு தகப்பன், அந்த குழந்தை இவருக்கு பிள்ளை ஆகிறார். பாருங்க, அது எழுதாவிட்டாலுமே அதற்கு முன்னாலேயே அந்த குழந்தையை அவர் என்னன்னு பாவிச்சிடுறார், அந்த மகனா பாவிச்சிடுறா. அந்த குழந்தை கூட அது குழந்தைக்கு வரும் தெரியாது, ஆனா அது நம்ம பார்க்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த அந்த மனுஷன் யார் ஆயிடுறாரு, அங்க அப்பா ஆயிடுறாரு. பட் அந்த அபிஷியல் விஷயங்கள் அந்த பத்திரத்துல எழுதுற வரைக்கும் அங்க நடக்கிறது இல்ல. சோ அது போல தான், அது அது அபிஷியல் விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த உரிமை உறவு வந்துடுதோ அதே போல தான் இங்க புதிய சிருஷ்டிகள் விஷயத்துல கூட. சோ இங்க ரொம்ப முக்கியமா அப்போஸ்தலர் இருக்கக்கூடிய விஷயத்துல. சோ இது ஒரு ஒரு சின்ன பாயிண்ட், நல்ல பாயிண்ட், நம்ம அது சிந்திக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் நாம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க நம்ம பார்க்கணும். என்னன்னா சகோதர சகோதரிகளே, சோ இந்த உண்மையில கர்த்தரே என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்துல உங்கள் ஜெபம் அதிக முறை அங்க ஏறெடுக்கப்படணும், சரிங்களா? ஆனா மத்தேயு 6:7-8 அங்கேயும் கூட ஜெபம் பத்தி தான் பேசுறாரு. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லும் போது வசனம் வாசிங்க, மத்தேயு 6:7-8. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போது பாருங்க, இது நமக்கு பிராக்டிக்கல் பாயிண்ட் சகோதர சகோதரிக்கு. நாம தேவன் இடத்துல அன்றாடம் ஜெபிக்கிறோம், நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஜெபம் செய்வதற்கு அங்க வருது. ஸோ அப்போ அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் ப்ராக்டிக்கலா, அதுதான் நம்ம சிந்திக்கணும். நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்டெடுப்போம். நம்ம சகோதரர்கள் அருமையான பாயிண்ட்ஸ் நமக்கு ஜெபம் குறித்து அங்க முன் வைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம இந்த ஊமை பேஸ் பண்ணி, ஒரு ஊமையை அடிப்படையா வச்சு. ஸோ இங்க மத்தையில என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் போல் பண்ண வேண்டாம், அஞ்ஞானிகள் போல, ஹீதன். ஹீதன்னா தேவனை அறிந்திராத மற்ற ஜனங்கள், சரிங்களா? அஞ்ஞானிகள் போல நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். ஏன், அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, வீண் வார்த்தையினால் என்ன பண்றாங்க, அலப்புகிறார்கள். அது இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா வெயின் ரெபட்டிஷன்ஸ் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே அங்க சொல்றது. பாருங்க அந்த அர்த்தம் தமிழ்ல அங்க வருதுல, வெயின் ரெபட்டிஷன்ஸ்னா தேவையில்லாமல் மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே அறிக்கையிடுறது, அதான் வெயின் ரெபட்டிஷன்ஸ். இது தமிழ்ல என்ன சொல்றாரு, வீண் மருந்து, வீண் வார்த்தைகள்னால என்ன சொல்றாரு, அது அலப்புகிறார்கள். சோ அஞ்ஞானிகள் அப்படி செய்யறாங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க அப்படி செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாதாகவே தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. சோ அப்போ அந்த வார்த்தை எங்க சொல்லும் போது அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, உங்கள் ஜெபம் தேவன்கிட்ட டு தி பாயிண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்த நேரடியா, ரொம்ப எளிமையா, சுருக்கமா அங்க தேவன்கிட்ட பயபக்தியோட அங்க ஏறெடுக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் நீங்க போட வேண்டாம். சொல்லிட்ட வார்த்தைகளையே திரும்ப திரும்ப நீங்க அங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது வந்துட்டு செய்யறது யாருன்னா, ஹீதன்ஸ் செய்வாங்க, அஞ்ஞானிகள் செய்வாங்க, தேவன் அறிந்திராத ஜனங்கள் அங்க செய்யறாங்க. நீங்க அப்படி அங்க செய்யக்கூடாது. சோ இங்க நமக்கு என்னன்னா, தேவையில்லாம ஒரு விஷயத்த திரும்ப 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 தேவன் கிட்ட ஜெபத்துல சொல்லிட்டு இருக்க வேணாம். இது இங்க நாம பார்க்கணும். அதே அப்போஸ்தல் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, மன்னிக்கணும், கொலசேயருக்கு எழுதின பொழுது 4:2 அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வசனம் வாசிங்க, பாருங்க, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல என்ன பண்ணுங்க, நீங்க விழித்திருங்கள். சோ அப்ப இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷன், புரியுதுங்களா? அப்போ நீங்க தேவையில்லாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தரே சொல்றார் ஜெபத்துல வெயின் ரெபட்டிஷன்ஸ் இங்க சொல்லும் போது இல்ல இல்ல, நீங்க இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, கண்டினியூ இன் பிரேயர், புரியுதுங்களா? அதான் நம்ம இம்பார்ச்சுனிட்டி, வருத்தி கேளு, வற்புறுத்தி கேட்டுட்டே இருங்க தேவன் கிட்ட, விடாதீங்க, விடவே வேணாம். ஒரு உங்களுடைய ஒரு ஒரு விண்ணப்பம் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்த விண்ணப்பம். தேவன் அதை கண்டிப்பா தருவார். அதை நீங்க இருதயத்துல உணர்ந்துட்டீங்கன்னா அதை ஒரு முறை அல்ல பல முறை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தேவன் கிட்ட வற்புறுத்தி கேளுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க அப்படி கேட்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் என்று கர்த்தர் இயேசுவே இந்த ஊமையில் அங்க சொல்றார். இந்த ஊமையில் மாத்திரம் இல்ல, அடுத்து பார்க்க போற ஊமையிலும் அதே தாங்க சொல்றார். உங்களுக்கு தெரியும் ஒரு விதவை கிட்ட, சோ அந்த ஊமை பேர் கூட இம்பார்ச்சுனேட் விடோ தான், வற்புறுத்தி கேட்ட அந்த ஊமை, புரியுங்களா, விதவை. சோ அப்போ கர்த்தர் இயேசு வந்துட்டு இங்க எப்படி சொல்றார், ஆனா இங்க அப்போஸ்தல் பவுல் கூட அங்க பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல நீங்க இடைவிடாமல் ஜெபிங்க. சோ இது எப்படி ரெண்டையும் ஹார்மோனைஸ் பண்றது, புரியுதுங்களா, நம்ம சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சோ கர்த்தர் இயேசுவே என்ன சொல்றார், ஒரு இடத்துல நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஜெபத்துல சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நீங்க அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க இடைவிடாமல் கேட்டதை என்ன பண்ணுங்க, ஜெபத்துல கேட்டுட்டே அங்க இருங்க. சோ இது எப்படி நாம அங்க புரிந்து கொள்வது? சோ அப்போ இந்த பாயிண்ட் நாம அங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ பாருங்க சபையினுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னா சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்பதே கண்டிப்பா தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்திருக்கணும். அந்த சித்தத்துக்கு விரோதமான காரியமா நம்ம தேவன் கிட்ட ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபம் பண்ணா அது நமக்கு நடக்காது, அது நல்லா தெரிஞ்ச விஷயம். சோ அப்போ தேவனுக்கு இசைந்து தான் நம்ம அவருடைய சித்தத்துக்கு இசைந்து தான் நம்ம ஜெபிக்க முடியும். சோ அப்போ அப்படி இசைந்த காரியம் தான் நம்ம விண்ணப்பமா வைக்கிறோம் அப்படின்னு நமக்கு உறுதியா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நாம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்ம பிரேயர்ல அதைய கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். அது தப்பல்ல, அது வந்து வீணா திரும்பி திரும்பி சொல்றதா அர்த்தம் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா நம்ம சொல்றது, தேவ சித்தத்துக்கு இசைந்து தான் கேட்கிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் தருவா, முத முறை ஜெபித்தோம் பரவாயில்ல, இரண்டாவது முறை அதை வைங்க, மூன்றாவது முறை வைங்க, பத்தாவது முறை வைங்க, பதினைஞ்சாவது முறை வைங்க, தப்பே இல்லை. அது எவ்வளவு காலம் வேணாலும் வைத்துக் கொண்டே இருக்கலாம், ஏற்ற சமயத்துல தேவன் கொடுக்கற வரைக்கும். சோ இது வந்து தப்புன்னு அந்த தேவன் வந்து அங்க சொல்லல, கர்த்தர் இயேசு சொல்லல. இத வந்து அவங்க வீண் வார்த்தையில அளப்புறுத்து என்று அவங்க சொல்லவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நாம சொன்னா சபையினுடைய ஜெபம், சோ உம்முடைய ராஜ்யம் வருவதால். சோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது தான் சபைக்கு மகிமை, மீட்பு, உலகத்துக்கு மீட்பு, இது தேவனுடைய திட்டம், அது அவருடைய சித்தம். இது கண்டிப்பா ஏற்ற சமயத்துல நடக்கும். இது ஜெபிக்கணும்னு எப்ப சொல்லி கொடுத்துட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாலே அங்க சொல்லி கொடுத்துட்டார். 2000 வருஷமா சபை இதே ஒரு வார்த்தையை தான் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்க. சோ உங்களுடைய ராஜ்யம் வரணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும், பல விதத்துல இதே விண்ணப்பம் 2000 வருஷமா, அதாவது கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகள் நினைச்சு பார்க்கணும், 20 நூற்றாண்டுகள் அங்க போயிடுக்குது, 2 மில்லனியம் போயிடுக்குது. எத்தனை முறை இந்த ஜெபம் தேவனிடத்துல அங்க ஏறெடுக்கப்பட்டிருக்கணும், ஆனா இது வந்து மிகச்சரியான ஒரு விண்ணப்பம் தான். ஏன்னா தேவன் சித்தத்தோடு இசைந்து இருக்குது, ஏற்ற சமயத்துல அது நடக்கும், அது நடக்கும். சோ அது வரைக்கும் சபை இந்த விஷயத்துல சோர்ந்தே போகாம அந்த விஷயத்தை குறித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே அங்க இருக்கணும். இந்த விஷயத்துல சபை என்ன மாதிரி நடந்துக்கணும்னா இந்த சிநேகிதன் மாதிரி தான் அங்க நடந்துக்கணும். சோ வற்புறுத்தி தேவன் கிட்ட இடைவிடாமல் இதை குறிச்சு பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும், தேவன் அங்க கண்டிப்பா செய்வார், இது வந்து அங்க தப்பே இல்லை. சோ புரியுதுங்களா? சோ அப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு ஜெபமுமே அங்க இருக்கணும். ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி ஜபித்த உடனே அதுக்கு பதில் கிடைக்கலன்னா அதுக்கு ஏற்ற சமயம் இல்லைன்னு அர்த்தமா ஒழிய தேவன் மறந்துட்டார் கைவிட்டுட்டாருங்கிற அர்த்தம் இல்ல. அது மாத்திரமில்ல, ஏற்ற சமயம் வரைக்கும் நம்ம அந்த விசுவாசம் காண்பிக்கிறோமா இல்லையான்னு தேவன் செக் பண்றார். அந்த இடைப்பட்ட காலத்துல நம்முடைய விசுவாசம் கூட தேவன் எடுத்து அதிகமா வளர்வதற்கு ஏதுவாக அங்க இருக்குது. ஆனா பாருங்க, இது வந்து ரொம்ப சரிதான், இது வந்துட்டு அங்க ரெப்படிஷன் வெயின் ரெப்படிஷன்ஸ் இல்ல. ஆனா எந்த வகையில நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க கூடாதுன்னா அது வசனத்திலயும் அங்க இருக்குது. நீங்க அஞ்ஞானிகள் போல என்ன பண்ண வேண்டாம், வீண் வார்த்தைகள்னால அளப்ப வேண்டாம். அஞ்ஞானிகள் சில விஷயங்கள் இப்படித்தான் அங்க அளப்புகிறவர்களாக அங்க இருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துல சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் கூட ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னன்னா நம்முடைய ஜபங்கள் கூட எப்பொழுதும் அந்த காரணத்தோடு தான் தேவன் இடத்துல அங்க ஏறெடுக்கணும். சில விஷயங்களை நாம தவறிடுறோம், சில ரெப்படிஷன் பண்றோம் அஞ்ஞானிகள் மாதிரி. அது அது வந்து தேவன் பார்வையில சரிதான், ஆனா அது இன்னும் கூட நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாம சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்ம நம்முடைய சாதாரண ஜபங்கள் கூட சகோதர சகோதரிகளே, தேவன் எப்படித்தான் எதிர்பார்க்கிறான்னா, எதுக்காக ஜபம் பண்றீங்க, எந்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஜபம் பண்றீங்க, என்ன உதவி உங்களுக்கு வேணும், அது மெயினா நிக்கணும் அந்த ஜபத்துல. சோ அதுதான் பர்பஸோட ஜபம் பண்றது. சோ அந்த சமயத்துல நம்ம எப்பொழுதும் தேவனிடத்துல கேட்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜபத்துல கொண்டு வந்து நினைக்க கூடாது. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா, இன்னைக்கும் காலையில நாம எந்திரிப்போம், அந்த நாள் நாம் ஆசீர்வாதமா தூங்குறதுக்கு தேவனிடத்துல அங்க ஜபம் செய்வோம். அந்த ஜபத்துல கடந்த நாட்களுக்கான நன்றி இருக்கும், இந்த நாட்களுக்கான தேவைக்கான விண்ணப்பம் இருக்கும், உலகெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கான விண்ணப்பம் இருக்கும், அறுவடையின் வேலைக்காக இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் இருக்கும், போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்கான விண்ணப்பம் அங்க இருக்கும், தனிப்பட்ட பரிசுத்தத்துக்கு வழிநடத்தலுக்கான விண்ணப்பம் இருக்கும். இதெல்லாம் காலையில் நாம ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு அதுதான் காலை ஜெபம். சோ இப்போ காலையில நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது கூட அங்க கூட தேவன் நம்ம கண்டிப்பா அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நாம அங்க ஜெபம் பண்றோம். இப்ப பர்பஸ் அங்க மாறுது, சூழ்நிலை மாறுது, தேவை மாறுது. அங்க என்னன்னா, அந்த ஆகாரத்தை தேவன் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கணும். ஜஸ்ட் அதுக்கு தான் நாம அங்க ஒரு பிரேயர் பண்றோம், டைனிங் டேபிள். சோ இப்ப வந்துட்டு நாம காலையில என்ன என்ன வார்த்தைகள் எல்லாம் ஜெபத்துல அங்க நம்ம சொல்லிட்டோமோ ஏறெடுத்துட்டோமோ, அவைகள் எல்லாம் இந்த இடத்துல ஏறெடுக்கணுங்கிற அவசியம் அங்க இல்ல. அங்க வந்து நம்ம பர்பஸ் இருக்குது. சோ அந்த பர்பஸ் அங்க செய்யணும். அது மாத்திரம் இல்ல, அதாவது எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த மாதிரி வார்த்தைகள் கூட நிறைய சமயங்களை நம்ம இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்குள்ள வராம நம்ம என்னதான் செஞ்சு விடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நான்கு வரிகளுக்கு ஒரு முறை அதை நாம சொல்றது கூட அது தேவையில்லாத விஷயம் தான். அது கூட நம்ம கட் ஷார்ட் பண்ணலாம். ஸோ பிரதர்ல அந்த பாயிண்ட்ல சொல்ல போது, நாலு வரிக்கு ஒரு முறை பிதாவை குறிச்சு நம்ம அந்த அந்த சொல்லிட்டே இருக்கிறது கூட நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம அங்க தவிர்க்கணும். ஸோ அது அது தேவையில்லாத விஷயம் தான். ஆனா அப்படி நம்ம சொல்லுவது பரலோகத்தின் பார்வையில சரியா தான் இருக்கும். தேவனிடத்துல எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா இருக்கிறோங்கிறதுல வெளிப்படுது. இருந்தாலும் அதை நம்ம கட் பண்ணி நம்ம ஜபிச்சோம்னா, அது பூமியில இருக்கிறவங்க எல்லாருடைய பார்வையில அது கூட ரொம்ப ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். சோ பிரதர் ரசூலுடைய அந்த சஜஷன் அங்க இருக்கு. சோ இது கூட நம்ம அங்க கடைபிடிக்கலாம். சோ அப்போ அந்த பர்பஸ்க்கு அங்க ஜபிக்கிறது அங்க ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒரு ஜபம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட். முடிக்கும் போது ஒரு ஜபம், அது கூட ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே சமயத்துல ஜபம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் மூத்தவர் வந்துட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறது, அது கூட டிஃப்ரெண்ட். இப்ப ஆசீர்வதிக்கும் பொழுது முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லணுங்கிற அவசியம் அங்க அங்க இல்ல. சோ எப்பயுமே அந்த பர்பஸ் நமக்குள்ள இருக்கணும். சில சமயங்கள் நம்ம கூட பார்க்கிறோம், இப்ப சப்போஸ் ஒரு வேலைக்காக சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு கிளம்புறோம் அப்படிங்கும் பொழுது ஜபிக்க சொல்லும் பொழுது சகோதரர்கள் என்னத்தான் ஜபிச்சுட்டு வாங்கின சில சமயங்கள்ல சாதாரண எப்பொழுதும் தேவன்கிட்ட சொல்ற விஷயங்களே சொல்லிட்டு அங்க முடிப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஜெபம் அங்க எதுக்காக நம்ம பண்ணிட்டோம்னா, ஒரு வேலை நிமித்தம் நாம கிளம்புறோம், நமக்கு ஒரு தேவை இருக்கு அந்த வேலையில, அதுல தேவனுடைய முழு வழிநடத்தல் பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். அதுதான் அங்க நம்முடைய தேவை. அதுக்காகத்தான் நம்ம சமூகத்துல போய் நிக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல. பட் ஏன்னா இடம் ஜெபத்துல அந்த பாயிண்ட் வரவே வராது. சாதாரண ஒரு ஜெபம் அங்க இருக்கும். எப்பொழுதும் போல நான் தேவனுக்கு நன்றி, எப்பொழுதும் போல அறுவடைக்கு வேலை, இப்படி போகும். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்க தவிர்க்கணும், தவிர்க்க பழகணும். சோ அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம வளரும் பொழுது சகோதர சகோதரிகளை ஏற்பாருங்க, நம்ம தேவன் இடத்துல நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கிற அந்த அந்த ஐக்கியத்துல, ஜப ஐக்கியத்திலேயே கூட நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ஞானம் உள்ளவைகளா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா அங்க வரணும். உண்மையா அதுதான் வரும். அதாவது சில சமயங்கள்ல சோதனைகளுக்கு மத்தியில நம்ம எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அப்ப என்ன சொல்றாருன்னா, பிரதர் ரசல் சொல்லும் போது அந்த சமயத்துல தேவன் நம்ம வார்த்தையவே பாக்கிறது இல்ல, ஜஸ்ட் நம்ம மைண்ட் தான் அங்க பாக்குறோம். அது தேவன் அங்க கிருபையா பாக்குறோம். ஆனா பொதுவா நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுது, எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஏறெடுக்கப்படுது, அப்ப நாம் என்ன தேவன் கிட்ட கரெக்டா சொல்லணும், அதெல்லாம் நாம அங்க வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த இதுதான் இப்படி நம்ம செய்வது என்னன்னா, நம்ம வீண் வார்த்தையில நம்ம அலப்பாம இருக்கிறது கிடையாது. சோ அப்போ அந்த அஞ்ஞானிகள் பண்றது என்னன்னா, அது நம்ம கண்டிப்பா பண்றது இல்ல, ஆனா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அலப்புறது, அந்த வெயின் ரெப்பட்டேஷன்ஸ் ஆஃப் ஹீதன்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ரோமன் கத்தோலிக் எடுத்துட்டோம்னா, அவங்க அடிக்கடி ஜபத்துல சொல்லுவாங்கன்னு பிரதத்தில் சொல்லி எடுக்கிறார், நம்ம பார்த்தது இல்ல, ஆனா இருந்தவங்க தெரிஞ்சிருக்கலாம். மரியே வாழ்க அடிக்கடி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. சோ அப்போ ஜபத்துல ஒரு 10 முறை 50 முறை மரிய வாழ்க்கை வேஸ்ட். சோ இதுதான் அந்த வெயின் ரெப்பட்டேஷன். அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணிடுவோம், சில சமயங்களா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏன்னா இங்க வசனத்திலேயே போகல, ஜல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தோட ஜபத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்தோத்திரத்தோட ஜபத்துல தரித்திரங்கள் போது உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வெயின் ரெப்பட்டேஷன். இதுதான் ஹீதன்ஸ் பண்றது, இதுதான் அந்த அஞ்ஞானிகள் செய்யற அந்த ரெப்பட்டேஷன். இது அது அப்படி சொல்றதன் மூலம் ஒண்ணுமே அங்க நடக்க போறதில்லை. அங்க தேவன் வந்துட்டு உங்கள் மேல ரொம்ப உருக்கமாக போறதா கூட அங்க கிடையாது. சோ இந்த மாதிரி வெயின் ரெப்பட்டேஷன், அதே போல ஒரு 4-5 வரிகளுக்கு ஒரு முறை பிதா பிதா, அதாவது அவருடைய அப்படியே அதே மரியாதையிலேயே பார்க்கறது, அது வந்து நமக்கு அதுக்குன்னு தேவையில்லாத விஷயம். ஸோ அப்போ அந்த இம்பார்ச்சுனேட், வற்புறுத்தி வருந்தி ஜெபம் செய்வது சகோதர சகோதரிகளை, கேட்ட ஒரு விஷயம் அவருடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கிறது என்று நாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோ ஜெபத்துல நம்ம அதைய நியாயமா அங்க நம்ம வைக்கிறது, அது தேவன் வந்து தேவையில்லாத ரெப்டேஷனா அவர் பார்க்கறது இல்ல, அவர் அங்க தருவார். எப்படி சபை 2000 வருஷம் ஜெபித்துட்டு இருக்கிறாங்களோ ராஜ்யத்துக்காக, இன்ன வரைக்கும் அந்த வேண்டுதல் தேவன் பார்வையில நல்ல ஒரு வேண்டுதலாக தான் இருக்கு, ஏற்ற சமயத்தில் அந்த ராஜ்யம் அங்க ஸ்தாபிப்பார். சோ அப்போ இது நாம இங்க அங்க தெரிஞ்சு கொள்ளுகிறோம். சோ இப்ப அந்த அந்த ஊமை பேசிட்டு பின்னால அங்க சொல்றாரு 9-13 வரைக்கும், அது நம்ம படிக்கல, அது கூட வாசிங்க. இல்லைங்க சிஸ்டர், 9-13 அப்போ இந்த வார்த்தைக்கு நாம என்ன முக்கியத்துவம் நம்ம அங்க கொடுக்கலாம். சோ நம்ம ஜெபம் முக்கியம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மேலும் நான் என்னத்தான் உங்களுக்கு சொல்றேன்னா, கேளுங்கள், தேடுங்கள், அப்புறம் தட்டுங்கள். சோ கேட்டீங்கன்னா கிடைக்கும், தேடினீங்கன்னா கண்டடைவீங்க, தட்டினீங்கன்னா உங்களுக்கு அங்க திறக்கப்படும். சோ இப்போ வெறும் ஜெபம் மாத்திரம் பத்தாது, அந்த ஜெபத்துக்கு ஜெபம் நிறைவேறுவதற்கு ஏதுவான எல்லா பிரயாசங்களும் சிந்தையும் கூட உங்களுக்கு அங்க இருக்கணும். வெறும் ஜெபத்துல நாம வைத்துட்டு அது மிராக்குலஸா தேவன் தருவார்னு கூட அங்க எதிர்பார்க்க கூடாது சில சமயங்கள்ல. சோ அதற்கான பிரயாசங்கள் கூட அங்க இருக்கணும். அங்க ஒரு ப்ராக்ரஷன் இருக்கு, அதுதான் முக்கியம், ஒரு முன்னேற்றம் இருக்குது நம்மளுடைய கிரியைகள். அதுதான் இந்த மூன்று வார்த்தையில் சொல்றாரு, கேட்கிற ஒரு விஷயம், அப்படி கேட்கறது நெக்ஸ்ட் என்னவா மாறணும், அது தேடுறதா மாறணும். பாருங்க, கேட்கறது ஜபம்னா, தேடுறது வந்து ஜபம் இல்ல, அது ஜப ஜபம் நிறைவேறதுக்கு ஜபத்தோட இசைந்த இன்னொரு கிரியை, புரியுதுங்களா? சோ கேளுங்கள், நெக்ஸ்ட் கேளுங்கள் என்னவா மாறணும், தேடுங்களா மாறணும், தேடுங்கள் என்ன ஆகணும் கடைசியில, அது தட்டுறதாக அங்க மாறணும். சோ ஒரு ப்ராக்ரஷன் இருக்கு, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முன்னேற்றம் இருக்கு, முன்னேற்றம். சோ இந்த முன்னேற்றம் வரும்போது தான் நம்ம கேட்டது கூட அங்க நிறைவேறும். சோ இப்ப கேளுங்கள், நம்ம ஜபத்துல விண்ணப்பம் ஏறெடுக்கிறது, ஏறெடுக்கிறது மாத்திரம் இல்ல, பாருங்க இப்போ அந்த ஏறெடுத்த விஷயத்த நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம சிந்தையில மாத்திரம் அந்த தேடுதல் இருக்கக்கூடாது, நம்ம கிரியைகளுக்கு கூட அந்த தேடுதல் இருக்கணும், வாய்ப்புகளுக்காக, சந்தர்ப்பங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக. அது மாத்திரம் இல்ல, அந்த சூழ்நிலைகள் மத்தியில அது நம்ம கிடைக்கிறதுக்காக சில பிரயாசங்கள் கூட அங்க செய்யணும். அதுதான் என்ன சொல்றாரு, நீங்க தட்டுங்கள். சோ அப்போ இது வந்து கண்டிப்பா புதிய சிருஷ்டிகள் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு அவங்க செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அங்க விட்டுடக்கூடாது, மற்ற ரெண்டு ஸ்டேஜ் கூட அங்க இருக்குது. ஸோ அந்த ப்ராக்ரஷன் இருக்கணும் அவங்களுடைய ஜெப சிந்தையில, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நாம எதுக்குதான் எதுக்காகத்தான் ஜெபிக்கணும், நிறைய முறை நம்ம கேட்டுட்டோம், இருந்தாலும் இந்த ஊமையில அந்த பின் வசனங்கள் அவர் சொல்றாரு, வசன வாசிங்க சிஸ்டர், 10-ல் இருந்து. ஆமா, சோ இப்ப இங்க ரெண்டு பிதா கம்பேர் பண்ணி கர்த்தர் இயேசு அங்க பேசுறாரு. சோ அப்போ நீங்க உங்களுடைய பிதாக்கள் கிட்ட, மாம்ச பிரகாரமா இருக்கிற பிதாக்கள் கிட்ட நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய மாம்ச தேவைகள் அவருக்கு அங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா அங்க அவங்க பூர்த்தி செய்யறாங்க. ஆனா பரம பிதா, சோ இப்ப வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பார்வை எடுக்கிறார். சோ அப்போ பரம பிதாக்கள் நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர் பாருங்க, அவங்க அவர் வந்து நமக்கு ஆவிக்குரிய தந்தை. சோ அந்த ஆவிக்குரிய தந்தைக்கு நம்ம கேட்கும் பொழுது அவருக்கு நம்ம என்ன கண்டிப்பா கொடுப்பார், ஆவிக்குரிய வரங்க, ஆவிக்குரிய வரங்க. ஆவிக்குரிய தந்தைகிட்ட எதுதான் கேட்கணும்னு சொல்றாருங்க, ஆவிக்குரிய விஷயங்கள் தான், நாட் வேர்ல்ட்லி திங்ஸ், அதாவது உலக பிரகாரமான விஷயங்கள் அல்ல, அன்றாட தேவைகளுக்கு அடுத்த காரியங்கள் அல்ல. சோ ஆவிக்குரிய பிதாவின் இடத்துல நம்ம ஜபத்துக்கு போறோம் சொல்லும் பொழுது அங்க ஆவிக்குரிய விஷயம் கேளுங்க, அவர் ஆவிக்குரிய விஷயம் கண்டிப்பா தருவார். சோ அப்போ பரம பிதாட்ட நீங்க கேட்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ நம்ம ஜபத்துல தேட வேண்டிய ஒரே விஷயம் அதிக பரிசுத்த ஆவி, அது மாத்திரம் நமக்கு தேவன் அங்க தொடர்ந்து தந்துட்டு இருக்கும் பட்சத்துல நமக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில நாம வெற்றி பெறுவதற்கு அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. சோ அப்போ அந்த பரலோக பிதாட்ட நம்ம எதை கேட்கணும் இந்த ஜெபத்துல, அது கூட அங்க முக்கியம். சோ இந்த விஷயங்கள் தான் இந்த ஊமையில அங்க அவர் பேசுறாரு. சோ இப்ப நம்ம 2வது ஊமைக்கு நாம போவோம், இது 16வது ஒரு ஊமையா பார்க்க போறோம். ஓமை வந்து பேரபிள் ஆஃப் தி அன்ஜஸ்ட் ஜட்ஜ், அநீதியுள்ள நியாயாதிபதி பற்றின ஓமை, அநீதியுள்ள அல்லது அநீதியான நியாயாதிபதி பற்றின ஓமை. லூக்கா 18 அதிகாரம் முதல் 8 வசனங்கள்ல நாம் வாசிக்கலாம். ஆமாம். சோ அப்போ இங்கே வந்து அநீதியுள்ள நியாயாதிபதி பற்றின அந்த ஓமை. சோ இந்த ஓமையும் இதற்கு முன்பு நாம பார்த்த அந்த ஓமை போன்றே அந்த கருத்தே தான் கர்த்தரேசு இந்த ஓமையிலும் அங்க சொல்றார். சோ இங்க கூட அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்துல ஒரு விதவை வராங்க. சோ அந்த விதவை தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் கிட்ட இருந்து நீதி கிடைக்கணும் என்று இந்த நியாயாதிபதி கிட்ட முறையிடுறார். ஆனா அந்த நியாயாதிபதி அவர் செய்யறது இல்லை. ஏன்னா அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறார், அவர் நீதியுள்ளவர் நியாயாதிபதி கிடையாது, அநீதியுள்ள நியாயாதிபதி. அதாவது அவர் அந்த நியாயாதிபதி ஸ்தானத்தில் எதுக்குத்தான் இருக்கிறார்னா, தன்னுடைய சொந்த சுயநல நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான். அவர் பத்தி கிளியர் கேரக்டர் கொடுக்குறார், அவர் தேவனுக்கும் பயப்படுறவர் கிடையாது, மனுஷங்களுக்கும் பயப்படுறவர் கிடையாது. சோ அப்படின்னா அவர் அவர் அப்புறம் எதுக்குத்தான் நியாயாதிபதியா இருக்கிறார், தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் இருக்கிறார். சோ அப்போ அவருக்கு எந்த ஒரு பிரின்சிபல்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட ஒரு ஸ்திரீ போய் கேக்குறாங்க, அவங்க வந்து விதவை. சோ கண்டிப்பா அந்த அந்த நியாயாதிபதி எதிர்பார்க்கிற லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. சோ அப்ப லஞ்சம் இல்லாதனால கண்டிப்பா அந்த அந்த விதவையினுடைய விண்ணப்பம் உடனே அங்க நிறைவேறவும் இல்லை. ஆனா அந்த விதவை விடுற மாதிரி இல்ல. சோ அதுதான் நாம இங்க கவனிக்க வேண்டிய அந்த விஷயம். இந்த விதவை வருந்தி கேட்க துவங்கினாங்க, வற்புறுத்துறாங்க, நச்சரிக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் கரெக்டா இருக்கு, நச்சரிக்கிறாங்க அந்த நியாயாதிபதி. அப்ப அந்த நியாயாதிபதி தனக்குள்ள சொல்லிக்கொள்ற விஷயம் தான் முக்கியம். தேவனுக்கும் பயப்படுறது இல்ல, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். சோ யாருக்கும் பயந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லாட்டி கூட, ஆனா இந்த விதவைக்கு நான் அவங்க கேட்கிற விதத்தை செய்யறது தான் நல்லது. ஏன்னா இல்லாட்டி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது எனக்கு ஒரு ட்ரபிள் மாதிரி இருக்குது, ஜஸ்ட் அவங்க கேட்கறது நான் கொடுக்கறது ஜஸ்ட். சோ அப்ப பாருங்க, அப்ப ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியா இருந்தாலும் கூட, தேவனுக்கும் பயப்படல மனுஷனுக்கும் பயப்படாதவனா இருந்தாலும் கூட, பின்னாடி வசனத்துல அங்க கரெக்டாக கம்பேர் பண்ணி அங்க சொல்ற அப்படிப்பட்டவரே வந்துட்டு தொடர்ந்து கேட்கும் பொழுது மனசிலைக்கு கொடுக்கும் பட்சத்துல நம்மளுடைய தேவன் பத்தி நினைச்சு பாருங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள ராஜா. சோ அவர் வந்து அருமையான வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அப்ப அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த ரெண்டு ஓமையிலுமே நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நம்முடைய முன்னேறி சென்று கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஏன்னா ஆரம்பத்துல நமக்கு சோதனைகள் கம்மி, பரீட்சைகள் கம்மி, அதனால தேவனுடைய ஒத்தாசையும் கூட நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கு. ஆனா இனிமேல் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போகும் பொழுது இந்த உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு சோதனைகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம், நமக்கு தேவனுடைய ஒத்தாசை கூட அதிகமாக தேவைப்படக்கூடிய காலம், ஆனா நம்முடைய விசுவாசம் கூட அதிகமாக பரீட்சிக்கப்பட போகிற காலம். சோ அப்ப இங்க நமக்கு ஒரு ஒரு பயனுள்ள பாயிண்ட் தான் அங்க தேவன் நமக்கு அங்க கொடுக்குறோம். சோ இப்போ நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ற விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு உண்மையில நம்முடைய ஜெபம் இடைவிடாமல் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரையில தேவனிடத்துல அங்க ஏறெடுக்கப்படணும். ஒரு அருமையான ஒரு ஒரு பாயம் மாதிரி ஒரு பாயிண்ட் படிச்சேன் இந்த ரீப்ரின்ஸ்ல. அதுல அங்க சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு எப்ப வந்துட்டு சரி இப்போ ஜபம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஜபம் அதிகமா வேண்டும். எப்போ தேவன் இடத்துல ஜபம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாம் சேஃப், எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல, விண்ணப்பம் எதுவும் இல்லன்னு அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு எப்ப வருதோ புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்பதான் உண்மையில நீங்க அதிகமா ஜபிக்க வேண்டிய காலம் உங்க வாழ்க்கையில நீங்க வந்திருக்கிறீங்க. எவ்வளவு உண்மையான ஒரு ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா என்னைக்கு நாம அந்த ஒரு அந்த ஸ்லோத்ஃபுல் நேச்சர் எடுக்கிறோமோ, தேவன் கிட்ட பாருங்க எல்லாம் பாதுகாப்பு பராமரிப்பா இருக்குதுனாவே என்ன அர்த்தம்னா அங்க யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா, நம்மளே சேட்டன் வந்துட்டு அங்க ரொம்ப காத்து நிற்கிறார். அப்ப இந்த நிலைமையிலிருந்து நம்மளை பின்வாங்கறதுக்கு தான் அங்க முயற்சிகள் நடக்குது. அந்த சமயத்துல உண்மையிலே ஜெபிக்கிறதுக்கு எது தேவையும் இல்ல, ஆனா அந்த ஜம அந்த சமயத்துல தான் நம்ம அதிக உஷாரா தேவன் இடத்துல அங்க ஜெபிக்கணும். அந்த பாயிண்ட் நமக்கு அங்க ரொம்ப முக்கியம். அப்போ இது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம் தான். அப்போ அதே உண்மை அந்த உண்மையில இருக்க அதே கருத்தை இங்க கூட சொல்றாரு. பேசுறதுக்கு காரணம் கூட முதல் வசனத்திலே அங்க சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு அவர் சொல்றதுக்கான காரணமே என்னன்னு சொல்றாரு, சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். சோ அப்போ அதைய இன்சிஸ்ட் பண்றது, அதிக இன்னும் அதிகமா உணர்த்துவதற்கு சோர்ந்து போகாம உங்க ஜெபம் எப்பொழுதும் இருக்கணும், அது அதை அதுக்காகவே தான் இந்த உண்மை அங்க சொல்லிட்டான் இல்லைங்களா. சோ அப்போ இந்த சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேணுங்கிறது எவ்வளவு முக்கியம், சில வசனங்கள் வாசிக்கலாம் பிரயோஜனமா இருக்கும் நமக்கு. எபேசியர் 6:18 வாசிங்க. எபேசியர் 6:18 உண்மையிலேயே அது வெறும் உதட்டளவுல அங்க இருக்கக்கூடாது. சோ அப்படி நீங்க சோர்ந்து போகாது ஜெபம் பண்ணி எல்லாருக்காகவும் பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்க, ரொம்ப முக்கியம். சோ ஜெபம் பண்ணிட்டீங்கன்னாவே நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதின் பொருட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை என்ன வருது, மிகுந்த மன உறுதி. சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு மத்தியில மிகுந்த மன தைரியம், வித்தவுட் ப்ரேயர் இம்பாசிபிள். ஜெபம் இல்லாம அந்த தைரியம் நமக்கு அங்க வர முடியாது, அது உலகத்தானுக்கு தான் வரும். சோ ஆவிக்குரிய ஜீவிகள், புதிய சிருஷ்டிகள், அப்ப தேவன் கிட்ட ஜபிக்கிறதின் மூலம் தான் அந்த தைரியம் வரும் கூட அங்க சொல்றாரு. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ஒரு லெவலுக்கு உணர்ந்திருக்கிறோம், ஒரு பிரச்சனை போராட்டம்னா ஒரு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபீலிங், சோ அது ரொம்ப முக்கியம். சோ அப்போ இன்னொரு வசனம் எபிரேயர் 4:16 எபிரேயர் 4:16 கரெக்ட். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனம், எபிரேயர் 12:3 வசனம், பாருங்க. சோ அப்போ அந்த ஜப சிந்தையில இருக்கும்போது கத்திர இயேசு கூட நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, அவர் கூட இதே மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியில் தான் இருந்தார். சர்மியான ஒரு ஆலோசனை, கலாத்தியர் 6:9 வசனம் வாசிங்க. சோ இதெல்லாம் சகோதர சகோதரிகளே அந்த சிந்தையில சோர்ந்து போகாமல் அங்க தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறதுனுடைய முக்கியத்துவம். அதே சமயத்துல இந்த உண்மையில வேற என்ன எக்ஸ்ட்ரா நமக்கு அங்க தராருன்னா பாருங்க, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அதே சமயத்துல நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன். அநீதியுள்ள நியாயாதிபதியே எப்படி நடந்திருக்கிறார் அங்க சொல்லிட்டு, அவரே அப்படி நடக்கும் பட்சத்துல நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இறங்கி அங்க அந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்வார் அந்த விஷயம் கூட அங்க சொல்றார். அப்போ தேவன் பற்றி அந்த சில வசனங்கள் நம்ம வாசனா சங்கீதம் 34:17-18 படிங்க. சங்கீதம் 34:17-18 ஆமாம். ஸோ இதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே. ஸோ நம்முடைய தேவன் அவருடைய சுபாவம் எப்படி, ஸோ இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எப்படி பதில் செய்வார், அது கூட நம்ம மைண்ட்ல அங்க வைக்கணும். ஸோ இப்போ வசனம் 8 கர்த்தர் இயேசு இந்த உமை முடிக்கிறார். முடிக்கும்பொழுது ஒரு கேள்வியோட முடிக்கிறார். ஏன் அந்த கேள்விக்கும் மேல் சொல்லிட்டா அந்த உமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறார். ஏன்னா 8 வசனத்தில் அவர் என்ன சொல்றார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. பாருங்க, அப்போ இங்க சுவிசேஷ யுக சபை தேவன் இடத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் அவங்க வைக்கணும், அவங்களுடைய ஜெபம் நிறைவேறணும்னா கூட அவங்க எப்படிப்பட்ட விசுவாசத்தை தொடர்ந்து அங்க கிருபாசன தண்டையில போய் அவங்க வெளிப்படுத்தணும். ஸோ அந்த ஆழமான விசுவாசம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்டா அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அங்க சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. சோ அவர் அங்க கேட்கிறார். சோ அப்போ அது என்னன்னா, மனுஷகுமாரன் வரும்போதுன்னா அந்த வரும்போது வந்து பரோசியா கிடையாது, அது வந்து எர்கோமாய் வருது நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ பரோசியானா அது 1874 நாம் சொல்லலாம். 1874 நிறைய இருந்துச்சு விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு மத்தியில், அந்த உண்மையான விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் நிறைய இருந்துச்சு. ஆனா இந்த விசுவாசம் எப்ப வந்து ரொம்ப கம்மியாயிடும்னா, அது வந்துட்டு இந்த உலகத்தின் முடிவு சமயத்துல அவர் வந்தது மாத்திரமில்ல, இந்த பரிசுத்தவான்களை இவ்வளவு காலம் உபத்திரப்படுத்தின இந்த உலக அமைப்புகள், கள்ள சபை அமைப்புகள் எல்லாவற்றின் மீதும் தம்முடைய கோபத்தை அவர் எப்போ காமிக்க போறாரோ, அந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள்ல, புரியுதுங்களா, அந்த சமயத்துல இந்த விசுவாசம் சுத்தமா இல்லாம போயிருக்கும். சபைக்கிட்ட மாத்திரம் இல்ல, சபைகிட்ட இல்ல, மேக்சிமம் உலக சின்னங்கள் எல்லாருக்கிட்டையும் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் ரொம்பவுமே அங்க இல்லாம அங்க போயிருக்கும். நம்ம பார்க்கிறோம் சில சமயங்கள்ல அங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மத்தியிலேயே அங்க கம்மியாயிருக்கும். சோ அப்போ அந்த பாயிண்ட் அங்க கொடுக்கிறாரு. சோ அப்போ இது விஷயம் நம்ம ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, அதாவது இந்த யுகத்தின் முடிவுல இந்த ஆழமான விசுவாசம், அதாவது வெறும் உடற்றளவுல இல்லாத இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற அந்த விசுவாசம் முக்கியம். பட் அந்த விசுவாசம் கூட கடைசி நாட்கள காணாமல் அங்க போயிடும். ஆனா பரிசுத்தவான்கள் பொறுமையா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய அந்த சுவிசேஷம் முழுக்க பரிசுத்தவான்களுடைய இருதயத்தின் வாஞ்சி எப்படியெல்லாம் இருக்கும்னா, அந்த ஸ்திரீ கேட்டுட்டாங்க பாருங்க, விதவை, எனக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யறார் எதிராளி, அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நியாயம் நீங்க செய்யுங்க. சோ அதே போல சபைக்கு இந்த சுவிசேஷம் முழுக்க அநியாயம் செய்தவர்கள் அநேகர். அதுல நம்பர் 1 அந்திகிறிஸ்து அமைப்பு, இந்த உலகம், இந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாருமே சபைக்கு அநியாயம் தாங்க செய்தாங்க. ஆனா சபைக்கு வந்துட்டு அந்த ஏற்ற சமயத்துல அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு என்று சொல்லும் பொழுது அது தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வச்சிருக்கிறார் இந்த யுகத்தின் முடிவுல. ஆனா அது வரைக்கும் சபை வந்துட்டு அந்த நியாயம் செய்வதற்காக அவர்கள் காத்து தான் இருக்கணும், அந்த பாயிண்ட் வரைக்கும் காத்திருக்கணும். அது வரைக்கும் விசுவாசத்துல இருந்து அவங்க விலகி போயிடக்கூடாது. சோ இதை குறிச்சு நம்ம வாசிச்சோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6 அங்க 9-10 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, சோ இது வந்து சுவிசேஷம் முழுக்க பரிசுத்தவான்களுடைய இருதயத்தின் நினைவு. சோ எங்கள் நிமித்தம் நீங்கள் எது வரைக்கும் நீங்க பொறுமையா இருப்பீங்க, நாங்க ரொம்ப துன்பப்படுத்தப்படுகிறோம், எங்களை ஒரு அமைப்பு துன்பப்படுத்திட்டு இருக்கு, எது வரைக்கும் நீங்க பொறுத்திருப்பீங்க. சோ அந்த அவெஞ்சிங், அதாவது தேவன் நமக்காக என்ன சொல்றது, பதில் செய்வது, அதாவது பழி வாங்குவது, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. எப்படி அந்த ஸ்திரீ போயிட்டு அந்த நியாயாதிபதியிட்ட கேக்குறாரோ, எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டே இருக்கிறார், அந்த விஷயத்துல நீங்க எனக்கு நியாயம் செய்யுங்க. இப்போ அது கிடைக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்ககிட்ட அடிக்கடி வருந்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அதே தான் சபை கூட அங்க செய்யணும். கண்டிப்பா இந்த அமைப்புகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது, பட் அது வரைக்கும் சபை அங்க இருக்கணும். சோ அது எப்ப நடக்கும் சொல்ற போது வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷமே 19 முதல் 2 வசனங்கள்.
அவர்கள் அல்லேலூயா, ரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே கூறியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். தன் வேசி செலுத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங் வாங்கினாரே என்றார்கள்.
ஆமாம். சோ அப்போ ஏற்ற சமயத்துல அந்த ஸ்திரீ பூமியை கருத்த அந்த ஸ்திரீ கள்ள சபையா தேவன் அங்க பழிவாகுது உறுதி. பட் அது வரைக்கும் அவர்கள் இந்த விசுவாசத்துல அங்க நிலைச்சு நிக்கணும். ஆனா அது கடைசி நாட்கள் அந்த விசுவாசம் தனியா ஆரம்பிக்கிற ஒரு காலமா இருக்கும். சோ இந்த ஊமையில இந்த ஒரு பாயிண்ட் அங்க கர்த்தர் இயேசு அங்க பேசுறாரு. ஆனா இந்த ரெண்டு ஊமைகளுமே அந்த இம்பார்ச்சுனிட்டி அதுதான் வைக்கிறார். தேவன் இடத்துல சபையங்கங்கள் ஜபத்துல தொடர்ச்சியா அங்க இருக்கணும், சோர்ந்து போகாமல் அங்க இடைவிடாமல் ஜெபிக்கணும், தேவன்கிட்ட வற்புறுத்தி உரிமையா கேட்கணும். ஏன்னா அவர்கள் கேட்பது தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கிறதுங்கிறது அவங்க உறுதி செய்ததுக்கு பின்பு. அப்படி நாம விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கிறது தான் தேவன் நம்பிக்கிடத்துல அங்க எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இதற்கு வேறு மாதிரியான தேவையில்லாத வீண் வார்த்தைகளோ மறுபடியும் இந்த வெயின் ரெப்படிஷன்ஸோ நம்முடைய ஜெபங்கள்ல இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல பரவாயில்ல, ஆனா போக போக அது நம்முடைய உள்ளார்ந்த ஜபமா இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பா அப்படி தேவனுக்கே ஒரு எல்லா விதமான கனம் மகிமை பயபக்தியோடு அந்த அளவான வார்த்தைகள் நாம் சொல்லி சுருக்கமாக நாம ஜெபிக்க அங்க கத்துக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. இப்போ மூன்றாவது ஒரு ஊமை நம்ம பார்க்கலாம். 17வது ஊமையாக பேரபிள் ஆஃப் தி பார்சி அண்ட் தி பப்ளிக்கன், அதாவது பரிசேயன் மற்றும் ஆயக்காரன் பற்றின ஓமை. இதுவும் கூட ஜபம் பற்றின ஓமையே தான். பரிசேயன் மற்றும் ஆயக்காரன் பற்றின ஓமை லூக்கா அதே 18 அதிகாரம் 10-14 வசனங்கள் மட்டும் வாசிங்க. அந்த இரண்டு பேர் தேவனிடத்துல ஜெபிக்கும் படிக்கு தேவாலயத்துக்கு வராங்க, ஒருத்தர் பரிசேயர் இன்னொருத்தர் ஆயக்கார். சோ பரிசேயர் எப்படி ஜெபம் பண்றார், ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றார், ரெண்டையுமே கர்த்தர் இயேசு சொல்லிட்டு, ஆனா யார் உண்மையிலேயே நீதிமானாக வீட்டுக்கு திரும்பினாங்க அது அந்த ஆயக்காரன் தான் என்று அங்க சொல்லி முடிக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த ஊமை கர்த்தர் இயேசு பேசுறதுக்காக அந்த காரணம் 9 வசனத்துல அவர் அங்க சொல்றார், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிட்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடியவங்க இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தண்டத்துல, கிறிஸ்தவ மண்டலத்துல. ஒருவேளை பிரதர்ஸ்க்கு மத்தியில சகோதரர்களுக்குள்ள ஆவிக்குரிய வீட்டாருக்குள்ள கூட இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு, ஆனா அது தேவனுக்கு அங்க பிரியம் இல்லை. சோ இப்ப இதை உணர்த்துக்கு ஒரு உண்மை அங்க சொல்றாரு. எது உணர்த்துக்குன்னா, தங்களை நீதியுள்ளவர்கள் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாய் நினைப்பவங்களை குறிச்சிட்டு. சோ அப்போ இந்த ஊமையில சில முக்கியமான கருத்துக்கள் நமக்கு அங்க தேவன் அங்க வச்சிடுகிறார். சோ முதல்ல அந்த அந்த பரிசேயன் அங்க ஜபம் பண்றது. சோ ஏன் பொதுவா கத்திரியே இந்த பரிசேயர் ஆயக்காரன் எடுத்துடுறாரு எந்த ஊமை பேசினாலும்? இந்த ரெண்டு பேருக்கு அவர் ஏன் எடுக்கணும் முக்கியம்? அதுலயும் ரொம்ப முக்கியமா அவர் யார் மேல அன்பு அதிகமா இருக்குது? ஆயக்காரர்கள் மேல, பாவிகள் மேல. அங்க வந்து என்ன காரணம், பேசிக் ரீசன் என்ன நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பரிசேயர்கள் தங்களை எப்படி சொல்லி கொண்டாங்க அப்படின்னா, தங்களுடைய பார்வையில உயர்த்தி நீதி உள்ளவர்களாக நினைத்து கொள்றாங்க. யாருமே அவங்களுக்கு எதிர்த்து நின்று பேச முடியல. ஆனா கர்த்தர் இயேசு அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு சுட்டி காட்டி உணர்த்தணுமோ அந்த அளவுக்கு சொன்னார், பகிரங்கமா சொன்னார். நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட இதெல்லாம் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாத விஷயங்கள். அது போல யாருமே பேசுனது கிடையாது. இந்த பரிசேயர்களை யுக சில நூற்றாண்டுகளுக்கு யாரும் இந்த மாதிரிலாம் பேசுனது. ஆனா கர்த்தர் இயேசு வந்து பேசின விதம், அதனால தான் ஜனங்கள் சொல்றாங்க இந்த மனுஷன் மாதிரி யாருமே இது வரைக்கும் பேசினது இல்லை. அதுல உள்ள ஞானம் தைரியம் தெளிவு எல்லாம் அங்க இருக்கு. பளிச்சுன்னு சொல்றாரு, நீங்க ஒண்ணும் இல்லப்பா, வெள்ளை அடிக்கப்பட்டா கல்லறைகள் எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை அவங்களுக்கு கேட்கும் போது. சோ அப்போ சுயநீதியில் நிக்கிற ஜனங்கள் அவங்க கர்த்தர் இயேசுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அதே சமயத்துல இந்த ஆயக்காரர் பாதிகள் அட்லீஸ்ட் தங்களை பாதிகள் என்று என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க அறிக்கை பண்ணிருக்கிறாங்க. ஒரு மாயான தோற்றம் அவங்க காண்பிக்கிறதுக்கு அவங்க முன் வரல. தங்களை நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள விரோதமா தான் நடக்கிறோம், நாங்கள் பாவிகள், அது வரைக்கும் அவங்க கரெக்டா இருக்காங்க. அதனால தான் கத்திரேஸ் அவங்களுக்கு அங்க பிடிச்சிருக்கு அவங்க மேல. சோ இப்ப இந்த ஊமையில பேசும் பொழுது இங்க பரிசேயர் என்ன பண்றாரு, அவர் ஜெபம் பண்ற விதம் பாருங்க, அது என்னென்ன தப்பு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். பரிசேயர் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க இந்த வார்த்தை அவர் ஏறெடுக்கிறார். இது ஜபம் தான். பாருங்க இது வரைக்கும் நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் அது பார்த்தோம் ரெண்டு உண்மையில். ஆனா இந்த உண்மையில என்ன சொல்றாருன்னா, அந்த ஜபத்துல என்ன இருக்கணும் பாருங்க. அப்ப இந்த ஜபத்துல அவர் எங்க என்ன சொல்றாருன்னா, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ அல்லது ஏதோ இந்த ஆயக்காரன் போலவோ இராததனால் உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். என்னன்னா, ஒருவேளை நாம தேவனுக்கு உகந்த ஜனங்களா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில, அவர் கையில ஒரு பாத்திரமா நாம் இருந்தோம் என்றால் சகோதர சுகதைகளே, அதை நாம் உணரணும். முதல்ல மற்றவர்களுக்கு கிடைக்காத கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக யாருக்கு துதி நன்றி செலுத்தணும், தேவனுக்கு அங்கு செலுத்தணும். ஆனா என்ன நினைக்க கூடாதுன்னா, அதுல ஏதோ நமக்கு கிரெடிட் இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, நாம அங்க நினைக்க கூடாது. ஆனா இவர் என்ன பண்ணிடுக்கிறார், அது நினைச்சிருக்காரு. எப்ப இவர் ஜபத்துல மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரோ, அப்பனா இவருக்குள்ள என்ன குணலட்சணம் அங்க இருக்குன்னா, பாருங்க இவர் போல நான் இல்ல, அவரு போல நான் இல்லன்னு கை எப்ப அங்க போதா, அப்ப இவர் தன்னை என்ன நினைச்சுக்கிறார், சுயநீதி அங்க வெளிப்படும். சோ இது நம்ம லைஃப்ல கூட நம்ம அங்க வாட்ச் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. என்னைக்கு நம்ம பார்வை வார்த்தைகள் இன்னொருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணோம், உள்ளுக்குள்ள என்ன வந்துச்சு, சுய நீதி, கிளியர் எவிடன்ஸ் நமக்கு அங்க வருது. செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் தேவனுக்கு அங்க கொஞ்சம் கூடாது இஷ்டமே இருக்கிறது இல்ல. பாருங்க பின்னாலேயே நம்ம வாசிக்கலாம், இந்த ஊமைகளுக்கு பின்னாடி கர்த்தர் இயேசு அங்க சொல்லுவாரு. ஒரு ஸ்திரீ வந்து அங்க சொல்லுவாங்க, நல்ல போதகரே அங்க சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசு அங்க என்ன சொல்றாரு, எங்க நான் நல்லதுதான், நான் எங்கிட்ட நல்லதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, யார் மாத்திரம்தான் நல்லவர். சதாவது ஒருவேளை நான் நல்லவனா இருந்தாலும் கூட அது கூட யார் முடிய கிருபையின் மூலமா தான் நடக்குது. எல்லா விதத்திலையும் மகிமை தேவனுக்கு தான் அங்க போகுது. சோ இது கர்த்தர் இயேசுவே வெளிப்படுத்தும் போது இங்க இந்த பரிசேயன் அதற்கு எதிர்மாற அங்க சொல்றார். சோ சுயநீதி வெளிப்படுத்துறார், மத்தவங்களை குற்றம் காண்பிச்சு அவங்களுக்கு போல் நான் இல்லை என்று சொல்லும் பொழுது தன்னை உயர்த்தி கொள்றார். சோ அந்த சுயநீதி கூடாது ஜெபத்துல, நம்முடைய வாழ்க்கையில கூட. அதே சமயத்துல வேற என்ன பண்றாரு, அவர் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் எந்த நோக்கம் வச்சுக்கொண்டு இவ்வளவு சின்சியரா இருக்கிறார், எதின் அடிப்படையில் இவ்வளவு சின்சியரா இருக்கிறார், அவர் சொல்றாரு பாருங்க. வாரத்துக்கு ரெண்டு முறைன்னு சொல்லும்போது என்ன வெளிப்படுதுன்னா, இவர் ஒரு ஷெடியூல் போட்டு செய்யறாரு. அதெல்லாம் ஒரு ஷெடியூல் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, வாரத்துக்கு எவ்வளவு முறை உபவாசம் இருக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்களா, தேவனுக்காக அவரை பிரியப்படுத்தணும்னுக்கு நம்ம என்ன பண்ணல, அவரு உபவாசம் அங்க செய்யல. புரியுதுங்களா நம்ம சொல்றது, அதாவது என்னன்னா, அவர் என்னதான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா அதை சொல்றாரு. அது சொல்ற விதம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அவர் செய்யற விஷயங்கள் எல்லாம் முழு இருதயத்துல தேவனுக்காக வாஞ்சியா அப்படி செய்யல அவரு. மாறாக ஒரு பரிசேயன்னா என்னெல்லாம் செய்யணுமோ அத அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கடைபிடிச்சிட்டு இருக்கிறார். வேஸ்ட். இது வந்து தேவனுக்கு அங்க முக்கியமே இல்லை. சோ நம்ம வாழ்க்கையை கூட அப்படித்தான் இருக்கணும். சோ அப்போ டேனியல் கூட ஜெபம் பண்ணிட்டார், ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை, அது வேற. அவர் மூன்று முறை ஷெடியூல் போட்டாலும் கூட, அது எப்படிதான் ஷெடியூல் போட்டார், அவரு முழு வாஞ்சில ஜெபம் பண்ண அந்த நேரத்துக்காக காத்திருந்து ஜெபிச்சிருப்பாரு. அது வேற, அது தேவனுடைய மனுஷன். ஆனா இங்க பரிசேயர்களுடைய விஷயம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் அவர் அங்க கடைபிடிச்சிட்டு இருக்காரு. சோ நம்ம ஒரு வேலை ஜெபம் பண்ணா கூட நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கூட ஃபார்மாலிட்டிக்கு இருக்கக்கூடாது. சோ அப்போ அது கூட ஆள் மனசுல இருந்து அங்க வரணும். அப்படித்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு இந்த ஊமைகள்ல அங்க கிடைக்குது. சோ அப்ப அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி தான் அங்க கடைபிடிச்சிருக்காரு, அது தேவனுக்கு அங்க விருப்பம் இல்லை. ஆனா நெக்ஸ்ட் பாருங்க, அந்த ஆயக்காரன் ஒரே வரியில் தான் அங்க இருக்குது. ஆனா அவருடைய அவர் வெளிப்படுத்தின குணலட்சணங்கள் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். என்னன்னா அவர் பண்றாரு, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, பாருங்க தூரத்துல நிக்கிறார். அவர் இது வரைக்கும் வர்றதுக்கு துணியில, அந்த ஆல்டர் வரைக்கும் வர்றதுக்கு அவர் அங்க துணியில். பாருங்க அந்த ஆல்டர்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த முக்கிய பரிசுத்த ஸ்தலம், அது வரைக்கும் ஆலயத்துல வருவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன உணர்ந்திருக்கிறார், தன்னை முழு பாவி தகுதியற்றவன் உணர்ந்திருக்கிறார். ஆனா நல்லா கவனிக்கணும், தன்னை தகுதியற்றவன், தன் தான் ஒரு மிகப்பெரிய பாவின்னு உணர்ந்தவர் எங்க வரைக்கும் வந்திருக்கிறார், ஆலயம் வரைக்கும் வந்திருக்கிறார். எதுக்காக நின்னுட்டார் ஆலயத்துல, ஜபம் பண்றது. இது நாம மிஸ் பண்ண கூடாது. நிறைய சமயங்கள் நாம அது மிஸ் பண்ணுவோம். என்ன மிஸ் பண்ணுவோமோ, நம்ம பாவிகள் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம். பட் இங்க ஆயக்காரன் அது வெளிப்படுத்தல, அவர் ரொம்ப கரெக்டா இருக்கிறார். தன் பாவி தான், தகுதி இல்லாதவன் தான், அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகிறது. ஆனாலும் கூட தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சு தன் பாவத்துக்கான மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஆலயம் வரைக்கும் வந்து ஜபத்தை அங்க ஏறெடுக்கிறார். அருமையான குவாலிட்டி. சில சமயங்கள்ல சந்தர்ப்பங்களை நாம் கடைபிடிக்க வேணும். ஏன்னா நமக்கு அந்த அந்த குற்ற உணர்வு நிறைய சமயங்கள்ல நம்மை தேவனுடைய கிருபாசனத்துக்கு வரவிடாம அங்க பண்ணும். ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம், அது சேட்டனுடைய டூல், அந்த குற்ற உணர்வு. அது தவறா பயன்படுத்தும் போது அது சேட்டனுடைய கையில ஒரு ஆயுதமா இருக்கும். சோ அப்படி நம்ம அங்க செய்யக்கூடாது. சோ இது ஆயக்காரன் கிட்ட நம்ம அங்க தெரிஞ்சுக்கொள்ளுகிற விஷயம். சோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே பாருங்க. சோ அதுதான் அந்த உண்மையான தாழ்மை, அந்த குற்றத்தை உணர்ந்த ஒரு நிலைமை அங்க வெளிப்படுத்த. தன் மார்பில் அவர் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்றான். அவளை தான் ஜபம், அவருடைய ஜபம், தன்னுடைய பாவ நிலை, அபாத்திரமான நிலை உணர்ந்து அங்க தேவன்கிட்ட எளிமையா தன்னுடைய பாவங்களுக்கு அவர் விண்ணப்பம் செய்யறது. கண்டிப்பா இது இந்த ஸ்பிரிட் நம்முடைய ஜப கூட அங்க இருக்கணும். சோ அப்ப கர்த்தரேசு சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சோ அப்போ இங்க ரெண்டு பேருடைய ஜெபத்துல, ஒருவருடைய ஜெபத்துல முழு முழு முழுக்க முழுக்க தற்பெருமை மேட்டிமை சுயநீதி தான் வெளிப்பட்டுச்சு. இந்த சிந்தையில் தான் அவர் வந்துட்டு அங்க ஜெபம் பண்ணார். அது வந்து கேட்கப்படல, அதுக்கு பலன் இல்ல, அவர் நீதிமான் ஆக்கப்படல. ஆனா இன்னொருத்தருடைய ஜெபம், அந்த ஜெபம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் தெரியுது. அந்த ஜெபத்துல அவர் எந்த ஆயில் நின்றுக்கிறார்னா, தான் பாவி, இந்த இடத்துல வருவதற்கு தகுதி அல்ல, ஆனாலும் தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கு, அதையும் விசுவாசத்தோடு தேவன் கிட்ட அங்க அறிக்கை செய்யறார், பெற்றுக்கொள்ளுகிறார். சோ அதுதான் அங்க முக்கியம். சோ அப்போ நம்முடைய ஜெபத்துல கூட இருக்க வேண்டிய அந்த சிந்தை அங்க நமக்கு அங்க வெளிப்படுது. சோ அப்போ இந்த உண்மையில் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ எப்பொழுதுமே நமக்கு அந்த தாழ்மை குறிச்சு யார் பேசினாலும் நம்ம மனசுல அங்க நினைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ தாழ்மை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அவருடைய ஜனங்கள் கிட்ட. சில வசனங்கள் மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாம். பிலிப்பியர் 2:8.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி.
பாருங்க, முதல்ல நம்ம அந்த தாழ்மையை நம்ம தலை கர்த்தர் இயேசுட்ட பார்க்கிறோம். கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். யாக்கோபு 4:6 நாம் வாசிக்கிறோம். ஆமாம். சோ அப்போ பேதுருல கூட நம்ம வாசிக்கிறோம், 1 Peter 5:5-6. சோ அப்ப இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். ஜெபத்துல கூட அது அங்க வெளிப்படுத்தணும் சகோதர சகோதரிகளே. சோ இந்த மூன்று ஊமைகளும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பெரிய விஷயங்களே உள்ள பெற்றுராவிட்டாலும், ஆனா நம்ம உணர்ந்து பார்க்கறதுக்கு பாருங்க, இதுல நம்ம இருதயத்துல உணர்ந்து பார்க்கறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் அங்க வச்சிருக்கோம். சோ நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கணும், அந்த ஜெபம் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்டா இருக்கணும், அந்த நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துற விதமா, அதே சமயத்துல அந்த ஜெபம் எந்த சிந்தையில அங்க ஏறெடுக்கப்படணும். சோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த மூன்று உண்மையில நம்ம பார்க்கிறோம். சோ இது தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராது. அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது வேற உண்மைகள் நம்ம பார்க்கிறோம். ஆமே.
கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் நாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறோம். நாம் எத்தனையோ முறை ஜபத்தை பற்றின பாடங்களை கேட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட இன்றைக்கு தேவன் நம்முடைய மகனை கொண்டு மீண்டுமாய் அவருடைய கிருபாசன தண்டைகளை நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார். கேட்ட சத்தியத்திலே உறுதியோடு நின்று நம் ஓட்டத்தை ஓடி முடிக்க அவரிடத்திலே விடைவிடாமல் ஜபித்து நம் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம் என்று சொல்லி பால் திலீப் அவர்களை ஜபிக்க இந்த பாடத்தை
தந்தையை உங்கள் ஒருவருக்கு உங்கள் ஒரே பேர் அனுப்புமாறும் சகோதரமாய் பேசி மூலமாய் தந்தையின் வேலையும் நான் சிறு கூட்ட ஜனங்களாக உங்கள் பாடப்படுகிற கூடி என்ன நோக்கத்திற்காக எங்களை ஆதரித்து குறிக்கிறோம் தந்தையை உங்கள் மேலாண்மத்தையும் நிராகரையும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுப்புகிறோம் தந்தை தந்தையை இதனால் கூட எங்களை இணைந்து தாங்கி தப்பு வைத்து இந்த கிருபையினாலும் உங்களை இயக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிற தந்தையும் அந்த மட்டும் நன்றியையும் தயவையும் கிருபையும் தந்தை நான் ஒரு ரூபாய் உலக காலத்திலாக ஒரு நன்றிகளை இருக்கும் தந்தையும் தந்தையை நீ தயாரித்து வருகிறதாம் இந்த கிருபையிலே நான் விருதாமாய் நாடப்படுகிறோம் இந்த இன்னுமாய் மனிதருக்கு சேரவும் இன்னுமாய் நாடும் முக்கியமான ஜீவம் ஜீவிக்கும் அதை எங்கள் செலவழிக்க முடியும் ஜீவிக்கும் அதையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பாடப்படுகிறது கற்றுக்கொண்டு வருகிற நாங்கள் அதற்கேற்ற கணிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அவர்கள் செய்யும் இந்த நாளும் கூட தந்தையே இந்த கரத்திலிருந்து வேளாண் ஒரு விஷயத்தை பார்த்து கூட அவங்க கற்றுக்கொள்ள அனுப்புகிறேன் தந்தையே அதையும் நாங்கள் நிகரமாக ஜீவிக்க வேண்டும் என்பதையும் இன்னுமாய் கூட உங்களை சுமார் நடத்தவில்லை நாங்கள் எதிரமாக சுற்றி சேர வேண்டும் என்பதை கூட நாங்கள் அறிவித்தது அதை பேச்சு சத்தியத்தை நாங்கள் உண்மையில் சுத்தம் காண்பிக்க எங்களுக்கு நம்பிக்கையை கூட முயற்சிப்பிக்கிறோம் அதை இந்த சத்தியங்களை நாங்கள் பிள்ளை சொல்லுவதை மாற்றமல்ல இதை இதை எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி உங்களை குமாரனுடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நடத்த இவர்களை நிலைநிறுத்த ஒவ்வொருத்தையும் படியும் படியும் இந்த மேலாண் வேலையை சொல்றேன் தந்தையும் தலைமையும் அளித்து மனிதர்களை கூட தலைமையாற்றி கொடுத்தோம் தந்தையும் நீங்கள் மறுக்கூடும் சமூகத்திலையும் அது ஒன்று கூடும் அடையும் ஒரு மேலான குழுக்களில் ஒரு இறக்கம் நிறைவேற்றம் எங்கள் ஒரு கூடவே மனிதர்களுடைய கத்திரம் எங்கள் மீட்பும் எங்களை சன்மானம் எங்கள் ஆளுநருமாய் பேசுவோம் ஜீவனம் கலந்து நல்ல தந்தை
ஆமாம்